الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد இன்றைய உடைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வுளுவுடைய அமலை பற்றி பார்க்கணும். வுளுவுன்றது ஒரு அமல், முக்கியமான அமல், எங்கட தொழுகையெல்லாம் நிறைவேறத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது வுளுவுடைய அமல். வுளு என்று சொன்னால், வுளு என்ற வார்த்தை அரபில் வலாஅத் என்ற சொல்லிலிருந்து வந்தது. வலாஅத் என்றால் அழகானது, பிரகாசமானது, வெளிச்சமானது என்ற கருத்து. அப்போ உலுவின் மூலம் எங்களோட உறுப்புகள் அழகாக்கப்படுது, பிரகாசமாக்கப்படுது. உலுவினால கியாமத்தினால உலுவுடைய உலுவில் கழுவப்பட்ட உறுப்புகள் அது வெண்மையாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய முகம் கை கால் பிரகாசங்களை யாருக்கு கூட்டிக்கொள்ள முடியுமோ அவங்க அதை கூட்டிக்கொள்ளுங்க அப்படின்றாங்க. அப்படி என்றால் முகத்தை கையை காலை கொஞ்சம் கூடுதலாக கழுவுறதன் மூலம் அந்த சிறப்பு கிடைக்கும். உலுவுடைய பரதுகள் முதலாவது எங்களுக்கு தெரியும், உலுவுடைய பரதுகள் ஆறு. முதலாவது நாம் பரதுகளை பற்றி பார்க்கணும். ஏனென்றால் எந்த ஒரு விஷயத்திலேயும் பரலானவைகளை பற்றி படிக்கிறது பரது, சுன்னத்தானவைகளை பற்றி படிக்கிறது சுன்னத்து. தலபுல் இல்மி ஃபரைதா, இல்மை படிக்கிறது பரலன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் எல்லா இல்மையும் படிக்கிறது பரலு கிடையாது. எந்த இல்மு எதை செய்வது பரலோ அதை படிக்கிறதும் பரலு, எதை செய்வது சுன்னத்தோ அதை படிக்கிறதும் சுன்னத்து. சில இல்மிக்குது அதை படிக்கிறது ஹராம், இல்முன்ட்டு தான் அதுக்கு சொல்லப்படும், ஆனால் அதை படிக்கிறது ஹராம். உதாரணத்துக்கு சூனியம், சூனியம் அது ஒரு இல்மெண்ட் சொல்லப்படுது, ஆனாலும் அதை படிக்கிறது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது சரியத்தில். ஏன், அந்த அந்த செயலை படித்து உலகத்தில் அதனால் எந்த லாபமும் கிடையாது, ஆகிறது எந்த லாபமும் கிடையாது. அந்த மனுஷனை பாவத்தின் பக்கம், குப்பரின் பக்கம், அநியாயத்தின் பக்கம் கொண்டு பேசிட்டே இருக்கும், அதனால் அது ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதுபோல முதலாவது உதுவுடைய பரதுகளை படிக்கிறது பரது, அதுக்கடுத்ததாக உதுவுடைய சுன்னத்துக்களை படிப்போம், அது படிக்கிறது சுன்னத்.
www.acmyc.com
உதுவுடைய பரதுகள் ஆறுன்றது எங்களுக்கு தெரியும். அதுல முதலாவது நீயத்து, உள்ளத்துல உதுதான் செய்ய போறேன் எண்ணம் வர்றது நீயத்து. ரெண்டாவது முகத்தை கழுவுறது. மூணாவது ரெண்டு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுறது. நாலாவது தலையில் ஒரு பகுதியை மசை செய்யறது, தண்ணியை தொட்டு தடாவுறது. அஞ்சாவது ரெண்டு கால்களையும் கரண்டை கால் உட்பட கழுவுறது. ஆறாவது இந்த சொல்லப்பட்ட தரத்தின்படி ஒழுங்கு முறைப்படி செய்வது. அப்போ உலு வந்து மார்க்கத்துடைய ஒரு கடமை என்பதற்கு குரானில் ஆதாரம் ஒரு ஆயத், சூரத்துல் மாயிதாவுடைய ஆறாவது ஆயத். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால், அதாவது தொழுகைக்கு போக நாடினால், நீங்கள் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய கைகளை மிருபக் வரை முழங்கைகள் வரை கழுவிக்கொள்ளுங்கள், உங்களுடைய தலையை மசாஜ் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய கால்களையும் கரண்டை கால் வரை கரண்டை கால் உட்பட கழுவிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அப்போ குர்ஆனுடைய இந்த ஆயத்து தான் உலு ஒரு மார்க்க கடமை என்பதற்கு அடிப்படையான ஆதாரமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சூராவுடைய இந்த ஆயத்தில் உலுவுடைய பரலுகளை நாலு தான் சொல்லப்பட்டீங்க. உலுவுடைய பரலுகள் ஆறு, குர்ஆனில் நாலு தான் சொல்லப்பட்டீங்க. அது என்னது, முகத்தை கழுவ வேணும், கையை கரண்டை முழங்கை உட்பட கழுக வேணும், தலையை மசை செய்ய வேணும், கால்களை கரண்டை கால் உட்பட கழுக வேணும் என்ற இந்த நாலு விஷயங்கள் தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நீயத் எங்கிருந்து வந்தது? உலுவுல நீயத்தும் இருக்குது. நீயத் எங்கிருந்து வந்த என்றால், அது குர்ஆனில் நேரடியாக உலுவுடைய பரந்து இல்லை நீயத்தும் உண்டுன்னு சொல்லி நேரடியாக சொல்லப்பட்டில்லை. அது ஹதீஸின் மூலம் நாங்கள் ஆதாரம் எடுக்கிறோம். அது இந்த ஹதீஸும் மார்க்கத்துடைய சட்ட மூலாதாரங்கள் உண்டு. மார்க்கத்துடைய சட்டம் சொல்றதுக்கு எப்படி குர்ஆனுக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதுபோல நபியுடைய சுன்னாவுக்கும் மார்க்கத்துடைய சட்டம் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடிப்படை சட்டம் போன்ற ஒரு ஹதீஸ்னு சொன்னாங்க. அது எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் தான், இன்னமல் அஅமாலு பின்னியாத். அஅமால்கள், செயல்கள் அனைத்தும் அது எண்ணங்களை பொறுத்ததே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப செயல்கள் அனைத்தும் அதனுடைய எண்ணங்களை பொறுத்துதான் அங்கீகரிக்கப்படுறதும் அதுக்கு கூலி கொடுக்கப்படுறதும். அப்ப அமல் எல்லாம் அதற்கு நியத் அவசியம் என்றது பண்மையாக சொல்லப்பட்டதுனால விளங்குது. அமல்கள் அமலுடைய வார்த்தை பொறுமையாக சொல்லப்படல, அமால் என்று சொல்லி பண்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பதனால அமல்களுக்கு நியத் அவசியம் என்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அடிப்படை சட்டம் போன்ற ஒரு அந்த ஹதீஸின் மூலம் விளங்க வருது. அப்ப உதவும் ஒரு அமலாக இருக்கிறது, அதனால உதவுக்கும் நியத் அவசியம். நியத் இல்லாம எந்த ஒரு அமலும் எந்த ஒரு இபாதத்தும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நியத் அவசியமாக இருந்து கொண்டே அது உதவுக்கு நியத் இருக்குது, தயமுத்துக்கு நியத் இருக்குது, குளிப்புக்கு நியத் இருக்குது, தொழுகைக்கு நியத் இருக்கிறது, எந்த அமல் செஞ்சாலும் அதற்கு நியத் இருக்குது. நியத் என்றால் என்ன? நியத் என்றால் அரபில் அல் கஸ்து, நினைக்கிறது. நினைக்கிறது மார்க்கத்துடைய பாசையில பார்க்கும் பொழுது கஸ்து செய் மக்ருனன் பி ஃபிஅலி, ஒரு செயலை செய்யும் பொழுது அதனுடன் உள்ள எண்ணம், ஒரு செயலை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த செயலை செய்யும் பொழுது என்ன எண்ணம், எந்த நினைப்பு உள்ளத்தில் இருக்கிறதோ அதுக்கு பேர் தான் நியத். அப்ப நியத்துடைய இடம் அதன் உள்ளம் தான். நியத்துக்கும் நாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. நியத்துடைய இடம் உள்ளம், உள்ளத்தால் தான் அந்த எண்ணம் வரும். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நான் உதவு செய்ய போறேன் என்று சொல்லி உள்ளத்துல எண்ணம் வருது, இதுக்கு பேர் தான் நியத். அந்த உள்ளத்துல வரக்கூடிய எண்ணத்தை நாவால் மொழிவது சுன்னத். நியத் என்பது நாவால் மொழிவதல்ல, உள்ளத்தில் வரக்கூடிய எண்ணத்தை நாவால மொழிகிற சுன்னத். இது ரெண்டையும் நாங்கள் வித்தியாசப்படுத்தி தெளிவாக விளையும் கொள்ள வேண்டும். நியத்தென்றால் அதனுடைய இடம் உள்ளம் தான். நியத்தென்றால் உதாரணத்துக்கு கோபம், கோபம் மனுஷனுக்கு வருது, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் ஏற்றுறது அடிக்கிறது. ஏசுறது அடிப்பது கோபம் அல்ல, ஆனா கோபம் உள்ளுக்கு வருது, அதை வெளிப்படுத்துறது ஏசுறதால அடிக்கிறதால. மனுஷனுக்கு இரக்கம் வருது, அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு தன்மை உண்டு. அந்த இரக்கம் அதை வெளிப்படுத்துறது தான், அழகாக பேசுறது, அன்பளிப்புகள் கொடுக்கறது, இதெல்லாம் அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய செயல்கள். அதுபோல நியத் என்பது அது உள்ளத்தோட உள்ள உண்டு, அத உள்ளத்துல வரக்கூடிய அந்த விஷயத்தை நாவால மொழிகிறது சுன்னத்தாக இருக்கு. அது எப்படி சுன்னத்தில் சொல்லப்படுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய அமல்ல அந்த விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. ஹஜ்ஜுடைய அமல் செய்யக்கூடிய நேரத்தில் தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தன்னுடைய உள்ளத்தில் இருந்த ஹஜ்ஜ செய்ய போற, உம்ரா செய்ய போறேன் என்ற எண்ணத்தை நாவால மொழிஞ்சு காட்டினாங்க. எனவே நபியுடைய செயல் அதற்கு நேரடி ஆதாரமாக இருக்குது. அப்ப அது போல இந்த அமல்களுக்கும் நாவால மொழிஞ்சி உள்ளத்துக்கு துணை செய்வது சுன்னத்தாக இருந்து கொண்டு இருக்குது. நாவால மொழிவதன் மூலம் நாவால மட்டும் வெறுமனே மொழிகிறது அல்ல, அது சுன்னதாக இருக்கு. அப்ப உதுவுடைய நியத் எப்ப வைக்கணும் என்றால் முகத்துடைய ஆரம்ப பகுதியை கழுவும் பொழுதுதான் உதுவுடைய நியத், உதுவு செய்யறதாக நியத்து வைக்க வேண்டும். அப்ப முதலாவது கொண்டு நாங்க எங்கட உடம்பில் உள்ள தொடக்க நீக்கிறதாக நியத்து வைக்கலாம். ஒருத்தர் ஒன்றோ சிறு தொடக்கோடு இருப்பார் அல்லது பெரும் தொடக்கோடு இருப்பார். பெரும் தொடக்கோடு இருந்தால் அந்த தொடக்க நீக்கிறது குளிப்பு அவசியம். சிறு தொடக்கோடு இருந்தால் தொடக்குகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஒரு மனுஷன் அவருக்கு காத்து போனால் அல்லது முறையில்லாமல் தூங்கினால் அதே போல அவர்கிட்ட குத்தி போனால் இது போல காரணங்களால அவருடைய அவருக்கு தொடக்கம் ஏற்படும். அந்த தொடக்கம் நீக்கி கொள்ள வேண்டும். அப்ப அந்த தொடக்கம் நீக்கி கொள்றதாக நியத்து வச்சு இந்த முகத்தை கைய கால கழுவினால் அது உதுவுதான். தொடக்க நீக்கிறதாக நியத்து வைக்க, நான் தொடக்க நீக்கிறேன் என்று உள்ளத்தில் நினைச்சு கொண்டு முகத்தை கழுவுறார், கைய கழுவுறார், தலையமசி செய்கிறார், காலை கழுவுறார், இவருடைய உதவு கூடிடும். இப்படி ஒரு நியத்து வைக்கலாம். அப்படி இல்லாட்டி உதவு செய்யறதுக்கு அவசியப்படக்கூடிய ஒரு அமலை நான் செய்யறதுக்காக உதவு செய்கிறேன். அப்படி என்ன என்னது, எல்லா செயலை செய்யறதுக்கும் உதவு கட்டாயம் இல்லை. உதாரணத்துக்கு குரான் ஓதுறதுக்கு உதவு கட்டாயம் இல்லை. உதவு இல்லாம குரான் ஓதலாம், குரான் ஓதலாம் தொட முடியாது. குரானை தொடுறதுக்கு தூக்குறதுக்கு உது அவசியம் கட்டாயம். ஒருத்தர் மனப்பாடமாக ஓதுறார், அவருக்கு சூரா ஃபாத்திஹா மனப்பாடமாகிக்கிது அவர் ஓதுறார், அவருக்கு தவாரக்கல்லதி மனப்பாடம் இருக்குது அவர் ஓதுறார், ஜாசின் மனப்பாடமாகிக்கிது அது ஓதுறாரு. ஓதுறதுக்கு உழு கட்டாயம் இல்லை. குரானை தொடுகிறதாக இருந்தால் அல்லது அதை தூக்குறதாக இருந்தால், வைக்கப்பட்டுள்ள குரானை நாங்கள் இப்படி தொடுகிறோம் அதற்கும் உது அவசியம். அதே நேரத்தில் உள்ள குரானை நாங்கள் அப்படி தூக்கி எடுக்கிறோம், தொடுறது வேற தூக்குறது வேற, அப்ப அதற்கும் உது அவசியம். எனவே ஒருத்தர் குரான தொடையும் இல்லை அதை தூக்கியும் இல்லை, மனப்பாடத்தில் குரான் உதறார், குரான் உதறத்துக்கு உது அவசியம் இல்லை. அப்ப தொழுகிறதுக்கு உது அவசியம், அது நபில் தொழுகையா இருந்தாலும் சரி பரல் புலகையா இருந்தாலும் சரி, சுஜூத் செய்யறதாக இருந்தாலும் சரி, சஜிதா சுக்கர் இருக்குது, நன்றிக்காக சுஜூத் செய்யறது. அதே மாதிரி சஜிதா திலாவத் இருக்குது. குரான் ஓதி கொண்டிருக்கும் பொழுது சஜிதாக்கள் இடையில வரும். முத்தர் மனப்பாடமா சூர் அலிப்லாமின் சஜிதா ஓதுறார், இடையில சஜிதா வருது. அவர் சுஜூத் செய்யறதுக்கு உதுவாசியம், அவருக்கு சஜிதா சூரா ஓதுறதுக்கு உதுவாசியம் இல்லை. ஆனா வரக்கூடிய ஆயத்துக்கு சஜிதா செய்வதாக இருந்தால் அவருக்கு உதுவாசியமாக இருக்கு. அப்ப உதுவாசியப்படக்கூடிய ஒரு செயலை செய்யறதுக்காக நான் உலு செய்யறேன்னு சொல்லி நீயத்தை வச்சு உலு செய்யலாம். தவாப் செய்யறதுக்கு உதுவாசியம், நான் தவாப்புக்கு தவாப் செய்ய போறேன், நான் தவாப்ப எனக்கு ஆகுமானதான் ஆக்கி கொள்ள போறேன் என்று ஒருத்தர் முகத்த கைய காலத்தில் மத்தி செய்யறாரு, இது அவருடைய உதுவாக மாறிடும். ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்து தொழ போறேன், தொழுகை எனக்கு ஆகுமானதான் ஆக்கி கொள்ள போறேன். தொழுகை ஹராம் உலு இல்லாமல், தவாப் செய்வது ஹராம் உலு இல்லாமல். அப்ப இது மாதிரியாக எதற்கு உது அவசியமோ அப்படியான செயலை செய்ய எனக்கு ஒரு ஆகுமானதாக ஆக்கி கொள்ள போறேன் என்று சொல்லி நியத்து வைக்கிறது, இது உதுவுடைய நியத்தாகும். அதே போல நான் உதுவுடைய பரதுகளை நிறைவேற்றேன் அப்படி என்று சொல்லி நியத்து வச்சாலும் அது உதுவுடைய நியத்தான். நான் உதுவுடைய பரதுகளை நிறைவேற்றேன், அல்லது நான் உதுவை நிறைவேற்றுகிறேன், அல்லது நான் உது செய்கிறேன் என்றெல்லாம் நியத்து வைக்கலாம். உது செய்கிறேன் என்று நியத்து வைக்கவில்லை, உதுவை அதா செய்கிறேன், உதுவை நிறைவேற்றுகிறேன் என்று நியத்து வைக்கலாம், அல்லது உதுவுடைய பரதுகளை நிறைவேற்றுகிற நியத்து வைக்கலாம். இப்படி நியத்து வச்சு கொள்ளலாம். நியத்து வைக்கிறதோட அந்த நியத்தோட சேர்ந்ததாக முகம் கழுவப்பட வேண்டும். நியத்துக்கு முன்னால் கழுவப்பட்டவைகள் அது சேராது, நியத்துக்கு பிறகுதான் அவைகள் கழுவப்பட வேண்டும். அப்ப ரெண்டாவது முழு முகத்தையும் கழுவுறது. இப்ப முகம் என்றால் என்ன, முகத்துடைய எல்லை என்னது? முகத்துடைய எல்லை வந்து நீளத்தால தலையில முடி முழிக்க முடைக்கக்கூடிய நெற்றி பாதியில முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து ரகன் வரை, அதாவது இந்த எங்களோட தாடை முள் இருக்குது, அதாவது கீழ்பல்லு, வாயுடைய கீழ்பல்லு எந்த முள்ளுக்கு மேல் இருக்குதோ, இந்த முள்ளுக்கு மேலால தான் இந்த கீழ்பல்லு இருக்குது. அந்த முள்ளு ரெண்டும் சேரக்கூடிய இடம், இந்த ரெண்டு முள்ளும் அப்படி வந்து சேரக்கூடிய இடம் இந்த ரகன் என்று சொல்லப்படும். இதுவரைக்கும் தான் முகம், இதுவரைக்கும் தான் முகம் என்று சொல்லப்படுது. ஏன், ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அந்த பகுதி தான் விளங்கும். அகலத்தால ரெண்டு காதுகளுக்கும் இடையப்பட்ட பகுதி, நீளத்தால நெற்றியில முடி முளைக்கக்கூடிய இடத்திலிருந்து ரக்கன் சொல்லப்படக்கூடிய இந்த நாடி வரைக்கும், அகலத்தால ரெண்டு காதுகளுக்கும் இடையப்பட்ட இந்த வட்டம் நீதான் முகம் என்று சொல்லப்படும். அப்ப களத்து எல்லாம் முகத்துக்கு உட்படாது, அது முகம் இல்லை. அதே போல இந்த இங்கு உள்ள பகுதி அதெல்லாம் முகம் கிடையாது. முகம் என்றதை இந்த அளவு தான், இவ்வளவும் இங்கே அந்த வட்டம் தான் முகமாயிருக்கும். அப்ப இந்த முகத்தை கழுவுறது வாஜிபாக இருக்குது. பரலு பகுத்துல உஜூகக்கும் உங்களோட முகங்களை கழுவிக்கொள்ளு. அப்ப முகத்துடைய எல்லை தெரிய வேணும், அப்ப அது கழுவப்பட வேணும் கட்டாயம். அப்ப இங்க முளை முடிக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த இந்த பகுதிக்கு தண்ணி கட்டாயப்பட வேணும். உங்களை இப்படிப்பட்டு இந்த முகம் ஃபுல்லா கழுவப்பட வேணும். முகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முடிகளும் கழுவப்பட வேண்டும். முகத்துல புற முடி இருக்கும், அதே மாதிரி மீச இருக்கும், தாடி இருக்கும், இவைகள் கழுவப்பட வேண்டும். அதுல மெல்லிய அடர்த்தி இல்லாத முடியாக இருந்தால் கட்டாயம் உள்ளுக்கு வெளியே எல்லாம் கழுவுவேன். உள்ளுக்கு வெளியேன்றது, வெளியேன்றது வெளியால தென்படக்கூடிய பகுதி, உள்ளுக்குன்றது முன்னுக்கு இருந்து ஒருத்தர் பார்த்தா அவருக்கு தென்படாத பகுதி உள்ளுக்குன்னு சொல்லப்படும். உள்ளுக்கு வெளியே எல்லாம் கழுகுவேன். அடர்த்தி இல்லாத லேசான முடியாக இருந்தால், ஒருத்தர் தாடி அடர்த்தியானதாக இருக்குது, எந்த அளவுக்கு அடர்த்தியானதாக இருந்தால் அவருக்கு முன்னுக்கு இருந்து பார்த்தால் அவருடைய தோல் விளங்காது, வெறுமனே அந்த கருப்பு தாடி மட்டும்தான் விளங்குது. உள்ளுக்குள்ள தோல் விளங்காத அளவுக்கு அடர்த்தியான தாடியாக இருந்தால் அவருக்கு உள்பகுதி கழுவுறது கட்டாயம் கிடையாது. அவர் முகத்தை கழுவும் பொழுது வெளியே மட்டும் அப்படி கழுவினா மெளியால மட்டும் கழுவுறது அவருக்கு வாஜிபாகும். அவர் தாடியை கொடைஞ்சி கழுவுறது அவருக்கு சுண்ணத்து கட்டாயம் இல்லை. கொடைஞ்சி உள்ளுக்கும் தண்ணி அனுப்பி கழுவுறது அவருக்கு அது சுண்ணத்தாகும், அது வாஜிப் இல்லை. ஏன், முகத்தை முகம் என்கிறது ஒரு மனுஷன் முன்னுக்கு இருந்து பார்க்கும் பொழுது விளங்குறதன் முகம். நாங்கள் கண்ணாடியிலிருந்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு விளங்குறது இவ்வளோ தான். அப்போ எங்களுக்கு எதெல்லாம் விளங்குது அதெல்லாம் முகம். எங்களோட தாடி முடியும் தாண்டி எங்களோட முகத்தினுடைய தோல் விளங்கும் என்றிருந்தால் அங்கேயும் போய் தண்ணி பட வேண்டும். தாடி எந்த அளவு அடர்த்தியாக இருக்குது என்றால் உள்ளுக்குள்ள தோல் விளங்குது இல்லை, வெறுமனே தாடி முடி மட்டும்தான் விளங்குது. அந்த அளவுக்கு அடர்த்தியான தாடியாக இருந்தால் அவர் வெளிப்பகுதியை மட்டும் கழுவினால் போகும், உள்பகுதியை அவர் குடஞ்சு கழுவுற சுண்ணத். லேசான தாடி உள்ளவங்களாக இருந்தால் அவங்க உள்பகுதியையும் குடைந்து கழுவுறது வாஜி, உள்பகுதிக்கும் நல்லா தண்ணி அனுப்பி கழுவ வேண்டும். அடர்த்தியான தாடி உள்ளவங்களுக்கு தான் வெளியில மட்டும் கழுவினால் போதும், உள்ளு கழுவ வேண்டிய கட்டாயம் இல்லை. லேசான தாடி உள்ளவங்க கட்டாயம் உள்ளுக்கு வெளியே எல்லா பாதையும் கழுவ வேண்டும். அப்ப இது முகம். அடுத்தது வஃப்ருல் யதேனி மால் மிர்ஃபகை, முழங்கை உட்பட ரெண்டு கைகளையும் கழுவுது. வைத்தியக்கும் இழல் மராபி, அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அப்ப ரெண்டு கையையும் முழங்கை உட்பட கழுவ வேண்டும். இது வந்து கரண்டை கை, இது வந்து கெண்டை கை, இது வந்து கொடுங்கை என்று சொல்லப்படும். அப்ப முழங்கை என்று சொல்றது இந்த கொடுங்கையும் கரண்டை கெண்டை கையும் சேரக்கூடிய இந்த மூட்டு. இந்த மூட்டு மூணு முள்ளுகளில் ஒரு கையில இந்த மிருப்பக்கொண்டு சொல்லப்படக்கூடிய கரண்டை என்ன சொல்ல முழங்கை, இந்த முழங்கை இந்த முழங்கையில மூணு மூட்டுகள் இருக்கும். ஒரு கையில மூணு ஒன்று இந்த முள்ளிலிருந்து வந்து முடியக்கூடிய ஒரு முள் ஒன்று இருக்கும். அடுத்தது இங்கிலிருந்து வரக்கூடிய ரெண்டு முள்ளி, அப்ப மொத்தமாக மூணு முள்ளு. இங்கில மூணு ஆறு இருக்குது. குரான்ல எவ்வளவு குரானுடைய வார்த்தை கூட எவ்வளவு நுணுக்கமான வார்த்தைண்டா இதுல பேசி நீங்க மொழிபெயர்ப்படுத்தி பார்த்தா விளங்கும். கையை கழுவும் பொழுது மராபிக் என்று பன்மையான சொல்லல சொல்லப்பட்டது. மராபிக் மிருப்பக்கண்டு, இந்த ஒவ்வொரு முள்ளுக்கும் மிருப்பக்கண்டு சொல்லப்படும். இதுவும் மிருப்பக்கு தான், இதுவும் மிருப்பக்கு தான், இதுவும் மிருப்பக்கு தான். அப்ப இது பன்மை. மிருப்பக்கண்டால் ஒருமையான சொல், இருமையான சொல் சொல்றது அரபுல மிருப்பகாணி. அரபுல மூணு இருக்கும், ஒருமை இருமை பன்மை. அப்ப ஒருமைக்கு மிருப்பக்கண்டுவாங்க, இருமைக்கு மிருப்பகாணி என்றுவாங்க, பன்மைக்கு மராபிக்கன்னு சொல்லப்படும். அப்ப குரான் எவ்வளவு அழகாக வார்த்தையை விளங்கப்படுத்திக்குது என்றால் எது பகுதி கழுவப்பட வேண்டும் எவ்வளவு தெளிவா சொல்லுகிறது. மராபிக் மிருப்பக்குகள் வரை கழுக வேண்டும். மிருப்பக்கொண்டு சொல்லக்கூடிய நேரத்தில் இது மட்டுமல்ல, அப்ப எனவே இந்த முள்ளோட சேர்ந்து முடியக்கூடிய இது மட்டுமல்ல, இங்கிருந்து வரக்கூடிய இதுவும் கழுவப்பட வேண்டும். அப்ப எனவே முழங்கை உட்பட கழுவப்பட வேண்டும் என்பது அந்த வார்த்தையை நல்ல நுணுக்கமாக அவதானிச்சாலே தெரிய வரும். ஆனா கால கழுவக்கூடிய நேரத்துல பன்மை வார்த்தையில குரான் சொல்லல. காலுடைய விஷயத்தில் என்ன சொல்லுது, வார்ஜுலக்கும் இழல் காபேன், காப் என்பது இந்த முள்ளுக்கு சொல்லப்படும், கரணை காலுடைய அந்த முள்ளுக்கு சொல்லப்படும். அப்ப அது ரெண்டு தான் இருக்குது. அப்ப அந்த வார்த்தையை காபேன் கரண்டை கால சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு காலில் ரெண்டு முள்ளு தான் இருக்குது, ரெண்டுக்கும் காபன்னு சொல்லப்படும். ரெண்டையும் இருமையான வார்த்தையில சொல்லிக்க, அத குழுபன்னு சொல்லி பன்மை வார்த்தையில சொல்லல. ஆனா முழங்கையிட விஷயத்த சொல்லும் பொழுது பன்மை வார்த்தையில சொல்லிக்குது. அப்ப எவ்வளவு நுணுக்கமாக ஒவ்வொன்றையும் குரானே தெளிவுபடுத்திருக்குது என்றால், குரானுடைய ஒரு வார்த்தையை கூட நாங்கள் ஆழமாக யோசித்தோம் என்றால் அதிலே நிறைய விளக்கங்கள் இருக்குது. அப்ப இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவுறது, இப்ப முழங்கை மிருப்பக்கன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மூணு முள்ளுகளும் சேரும். அப்ப கை வந்து இவ்வளவு பூர்த்தியாக கழுவப்பட வேண்டும். இங்கே மட்டும் இந்த அளவுக்கு மட்டும் கழுவி போதாது, இந்த அளவுக்கு மட்டும் கழுவினால் இந்த முள்ளு கழுவப்படாது. அப்ப இதுவும் கழுவப்பட வேண்டும், இந்த முள்ளு உட்பட அதெல்லாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். அப்ப அதுக்கு மேலால கழுவினால்தான் அது முழுக்க கழுவப்படும். அப்ப கை இப்ப அதே நேரத்துல இப்ப நாங்க பாக்குறதுக்கு எழும் இதோட சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு மசாலா, ஒத்தட கை வெட்டப்பட்டிக்குது, ஒத்தட கை இங்கினால வெட்டப்பட்டிக்குது, ஒத்தட கை மணிக்கட்டோட வெட்டப்பட்டிக்குது என்றால் அவருக்கு பேலன்ஸ் பகுதியை கழுவுறது வாஜி. ஒத்தர கை வந்து சரியா இங்கினால வெட்டப்பட்டிக்குது, அவர் இந்த துண்டு இல்லை, கெண்டை கை அவர்கிட்ட ஃபுல்லா இல்லை, அவர்கிட்ட அந்த கொடுங்கையுடைய முள் வரைக்கும் இருக்குது, அந்த கொடுங்கையுடைய முள்ளுடைய தலை வரைக்கும் அவர்கிட்ட இருக்குது என்றால் அவர் அந்த கொடுங்கையுடைய முள்ள கழுவுறது வாஜிப், முள்ள கழுவுறது வாஜிப், அவ்வளவுதான் அவருடைய கை இருக்குது, அது அவர் கழுவுறது வாஜிபே. அதுவும் மிருப்பக்கு, மிருப்பக்குல கொஞ்சம் சரி இருக்குது, அப்ப கொஞ்சம் சரி கழுவ வேணும். ஆனா ஒத்தர கை இங்கால வெட்டப்பட்டு இந்த இடத்தால வெட்டப்பட்டிருந்தால் அவருக்கு கையை கழுவுறது வாஜிப் இல்லை, அந்த அந்த பகுதியை கொஞ்சம் தண்ணியால் அழைச்சி கொள்றது அவருக்கு சுண்ணத்தாக இருக்குது. அவருக்கு ஒத்தட்ட ஒரு கை தான் இருக்குது, ஒரு கை இங்கினால வெட்டப்பட்டு இங்கினாலே வெட்டப்பட்டிக்கு இங்கினாலே வெட்டப்பட்டிருந்தால் அவர் கழுவுறதுக்கு ஒரு மிருப்ப கொண்டு இல்லை, அவருடைய கையில மிருப்ப கொண்டு இல்லை கழுவுறதுக்கு, எனவே அவர் கையை கழுவுறதுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இங்கினால கலட்டி எடுக்கப்பட்டிருக்கு இந்த முள் இருக்குது என்றால் அவர் அந்த முள்ள கழுவுறது கட்டாயமாக இருக்கும். அதே மாதிரி கையுடைய நகங்கள், கையுடைய முடிகள், தோல் எல்லாம் முழுக்க கழுவப்பட வேணும். நகங்களுக்கு கீழால ஊத்த இருந்தால், நகங்களுக்கு கீழால நீண்ட நகம் வளர்ந்து அது கீழால ஊத்த தங்கி இருக்குது, சிலவங்க வேலை செய்யக்கூடியவங்க நகம் வளர்ந்துருந்தால் ஊத்த இருக்கு, அந்த ஊத்த இருக்குது இப்படி ஒரு ஒரு கட்டுவண்டை போட்டு எடுத்தா அந்த ஊத்த கலண்டு வார மாதிரி ஊத்த இந்த ஊத்தை இருந்தால் அந்த ஊத்தையை வச்சுக்கொண்டு ஒருத்தர் உலு செஞ்சால் அவருடைய உலு கூடாது. ஏன் அந்த அளவு கூட விடுபடக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக ஹதீஸ் சொன்னாங்க. புகாரியுடைய ஹதீஸ்ல வருது, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்கள் ரசூலாவோட மக்காலின்னு மதீனாவுக்கு போயிட்டு கொண்டிருந்தோம். நாங்கள் போகிற வழியில் இடையில தண்ணீர் உள்ள இடத்துல, பாதையில் தண்ணீர் உள்ள ஒரு இடம் ஒன்றில் இருந்து அசர் தொழுவுறத்துக்கு அவசரமாக மக்கள் உலு செஞ்சாங்க. அந்த அவசரமாக உலு செஞ்சதுனால சிலருடைய குதிகாலில் தண்ணி படலை, கொஞ்சம் சின்ன இடம் உண்டு, தண்ணி படாமல் அது வெளிச்சமாக விளங்கு, தண்ணி படாதது விளங்கி கொண்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த குதிகால்களுக்கு நரகம் தான் உண்டாகும், குதிகால்களுக்கு நரகம் தான் உண்டாகும், உலுவை பூர்த்தியாக செய்யுங்கோண்டாங்க. அப்போ அந்த சின்னொரு பகுதி கூட, கழுவப்பட வேண்டிய பகுதியில் சின்னொரு பகுதியை கூட கழுவாமல் விடுபட்டதை அனுமதிக்கல. இது புகாரியுடைய ஹதீஸ். முஸ்லிம்களுடைய ஹதீஸில் வருது, ஒரு ஆள் உலு செஞ்சார், அவர் உலு செஞ்சதில் அவருடைய காலில் ஒரு நகத்துடைய அளவு தான் விடுபட்டிக்குது. நகம்ன்றது எவ்வளோ சின்ன ஒரு அளவு, நகத்துடைய அளவு அவ்வளோதான் அவருக்கு விடுபட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுடைய உதுவை கூட அவதானிச்சாங்க, பார்த்தாங்க, அதை கண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஜி ஃபஹ்தின் உதுவா, நீங்கள் போயிட்டு உங்களோட உதுவை பூர்த்தியாக செஞ்சு கொண்டு வாங்க. உதுவ பூர்த்தி இல்லை, அப்போ அது பிரச்சனை இல்லைன்றிருந்தால் நபி அங்கே அனுமதிச்சுப்பாங்க, அவரை போட்டு கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க. உது கூடாது, ஒரு நகமுடைய அளவு கூட விடுபட்டால், கழுவாமல் விடுபட்டால் உது கூடாது, போயிட்டு உதுவை செஞ்சு கொண்டு வாங்கண்டாங்க. அந்த மனிதன் போயிட்டு உதுவை பூர்த்தியாக செஞ்சு கொண்டு வந்ததுக்கப்புறம் தொழுதுட்டார். அப்போ இந்த ரெண்டு ஹதீஸையும் வச்சு எங்களுக்கு என்ன விளங்குது என்றால், உலுவில் கழுவப்பட வேண்டிய உறுப்பில் ஒரு சிறிய அளவு கூட கழுவாமல் விடுபட்டால் உலு கூடாது. அப்போ அதனால் மிக முக்கியமாக நகம் உள்ளவர்கள், மோதிரம் போட்டிருக்கக்கூடியவர்கள், ஒட்கட்டி கொண்டு செல்லவங்க உலு செய்வாங்க. ஒட்கட்டி கொண்டு உலு செய்கிறவங்க அவங்களோட ஒச்சுக்கு உள்ளால் உள்ள பகுதியில் தண்ணி கட்டாயம் பெய்து பட வேண்டும், மோதிரம் போட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த மோதிரத்துக்கு உட்பட்ட பகுதியில் தண்ணி படுற மாதிரி நாங்கள் அதை அசைச்சு கொடுக்க வேணும். அதே மாதிரி நகம் வளர்ந்துள்ளவங்க அதுக்குள்ளே நகத்துக்குள்ளே தண்ணியை அனுப்ப வேணும். அப்போ எனவே மிக முக்கியமான விஷயம். நாலாவது மஸ்பூபாத் இருக்கிறார், தலையில் சில பகுதியை மசில் செய்கிறது, தலையில் சில பகுதியை மசில் செய்கிறது. தலை என்பது தலையில் முடிமுழிக்கக்கூடிய வட்டம், அது தலை. அப்போ இப்படி எங்கள்கிட்ட தலையில் எங்கெல்லாம் முடிமுழிக்குதோ அதுதான் தலை, அந்த பகுதிக்குள்ளே தான் மசில் செய்ய வேணும். இப்போ ஒருத்தர்கிட்ட நீண்ட முடி இருக்குது, பெண்களை மாதிரி நீண்ட முடி உள்ளவர், அவரை எங்களை முடி வச்சுக்கார், அதில் கொஞ்சம் தடுத்து இப்படி மசில் செஞ்சு விட்டுறாரு, அந்த மசில் சரி வராது. அவர் தலையில் மசில் செய்கிறதுனால அந்த முடியைத்தான் மசில் செய்கிறது. அந்த முடி தலையுடைய வட்டத்துக்குள்ளே இருக்க வேண்டிய முடியாக இருக்க வேண்டும், தலையுடைய வட்டத்துக்குள்ளே உள்ள முடிக்கு தான் மசில் செய்கிறதுக்கு. பெண்கள் அவனோட நீண்ட கூந்தல் எடுத்து அதில் ஒரு பாதியை மசில் செஞ்சு போட்டு உடையலாம். ஏன், அது தலையிலிருந்து வந்து நீண்ட முடியாக இருந்தாலும் தலையுடைய வட்டத்துக்குள்ளே அந்த முடி இல்லை. அப்போ தலையை மசில் செய்ய சொல்லப்படி அவரை தலையில் மசிஞ்சார், முடியை மசிஞ்சார், தலையில் முடியிருக்கும், தலையை மசில் செய்கிறது. அப்போ தலையில் தலையுடைய வட்டத்துக்குள்ளே உள்ள முடியை தான் மசில் செய்கிறது கேளு. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நடுவில் முடி இருக்குது, இப்போ ஒரு மூணு சென்டிமீட்டர் மட்டும் வளைஞ்சிருக்குது நடுவில் உள்ள முடி. இப்போ இந்த முடியை அவர் இப்படி நீட்டி எடுத்து எடுத்தால் எந்த பக்கத்தாலும் தலையுடைய வட்டத்தை விட்டு வெளியாகாது, எந்த பக்கத்தாலும். அடுத்து 3 சென்டிமீட்டர் இருக்கிற முடியை, நடுவில் இருக்கிற முடியை எடுத்து ஒருத்தர் போய் நீட்டி பார்த்தா அது எந்த பக்கத்தாலும் தலையுடைய வட்டத்தை விட்டு வெளியாகாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு தூரம் தான், அதை மசில் செய்கிறாரு, அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன், தலையுடைய வட்டத்துக்குள்ளே தான் முடி இருக்குது. அடுத்தது இரண்டு கால்களையும் கரணை கால் உட்பட கழுவுறது, அது ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒவ்வொரு காலையும் ரெண்டு மொழிகள் இருக்குது, ரெண்டு முள்ளுகள் இருக்குது, அது ரெண்டும் கழுவப்பட வேணும். அவருடைய கால் வெட்டப்பட்டிருந்தாலும் அதே தான் சட்டம், சிலவங்களோட கால் வருத்தங்களில் வெட்டி இருப்பாங்க. இப்போ இங்கே வரைக்கும் வெட்டப்பட்டிருந்தால் அவருக்கு உதவுடைய நேரத்தில் அந்த காலை கழுவுறது கட்டாயம் இல்லை. ஆனால் அவருடைய மொழி இருக்குது, காலில் மொழி இருக்குது, கரணை காலு கீழெல்லாம் வெட்டப்பட்டிருக்குது அப்படின்னு இருந்தால் அவர் அந்த பாதியை அந்த மொழியிட தலை துண்ட கழுவுறது அவருக்கு வாஜிபாக இருக்கும். அடுத்தது சொல்லப்பட்ட முறைப்படி தர்த்தீபாக செய்ய வேணும். முதலாவது முகத்தை கழுக வேணும், ரெண்டாவது கையை முழங்கை ஏற்பட கழுக வேணும், மூணாவது மசில் செய்ய வேணும், நாலாவது தான் காலை கழுக வேணும். இந்த தர்த்தீப்பில் தான் செய்ய வேணும். ஒருத்தர் மாற்றி செஞ்சார், தலையை அதாவது கையை கழுவினார், முகத்தை கழுவினார், கையை கழுவினார், காலை கழுவினார், கடைசிக்கு மசை செய்கிறார். இவற்றை ஒழு கூடாது. ஏன் தர்த்தீப் வாஜிபன் சொல்லப்படுது என்றால், தர்த்தீப் வாஜிபண்டு நேரடியாக குரான்ல இல்ல, நேரடியாக ஹதீஸ் இல்ல, ஆனா குரானையும் ஹதீஸையும் சிந்திக்கும் பொழுது அந்த வாஜிபண்ட விஷயம் விளங்குமே. குரானை விளங்கப்படுத்தக்கூடியவங்க ரசூலுல்லாஹ். அப்ப குரான்ல எப்படி தெரியுமா வருது, கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் மூணு, உலோல கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் மூணு, தண்ணியை தொட்டு தடவப்படக்கூடிய உறுப்பு உண்டு. அப்ப கழுவப்பட வேண்டிய மூணையும் ஒன்றுக்கு செல்லி போட்டு தண்ணியை தொட்டு தடவுறத தனியா செல்லிட்டா சரிதானே? ஆனா அப்படி சொல்லல அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் எப்படி சொல்றான், முகத்தை கழுவுங்கோ, கைய கழுவுங்கோ, காலை கழுவுங்கன்னு சொல்லாம தலையை மசூல் செய்யுங்கோ, அதுக்கப்புறம் திரும்ப காலை கழுவுங்கன்னு சொல்றான். அப்ப கழுவப்பட வேண்டிய உறுப்புகள் மூணு, அதுக்கு இடையில தண்ணியை தொட்டு தடவப்பட வேண்டிய உறுப்பு தலையை போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த தர்தீப், இந்த முறை எங்களுக்கு விளங்கப்பட்டது என்னென்றால், முதலாவது முகம் கை, அதுக்கு பிறகு தலையை மசு செஞ்சு போட்டுதான் காலை கழுவணும் என்றதை விளங்கப்படுது. அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கழுவப்பட வேண்டியதில் ஒன்று சொல்லிவிட்டு கடைசி தலையை மட்டும் மசு செஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். அது உண்டு. ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனையோ இடத்துல உது செஞ்சு காட்டினாங்க, சஹாபாக்கள் பார்த்தாங்க. சில கட்டங்கள் ஒரு தடவை உது செஞ்சாங்க, சில கட்டங்களில் ரெண்டு தடவை, சில கட்டங்களில் மூணு தடவை, இப்படி பல ரிவாயத்துகள் இருக்குது. ஆனா எந்த இடத்திலையும் எந்த ஒரு ஹதீஸ்லையும் கூட வந்தில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த தர்தீபுக்கு மாத்தம் செஞ்சு ஒரு ஹதீஸ்ல கூட இல்லை. அப்ப நபியுடைய அந்த செயல் கூட, தொடர்ந்து செஞ்ச அந்த செயல் கூட, இது வந்து வாஜிப், இது ஃபர்ல் என்பதை காட்டுதுன்றதை நம் சாக்ரஹிமுல்லா அவங்க விளக்கமாக சொல்றாங்க. அப்ப எனவே அந்த தர்தீப்ல உதவு செய்ய வேண்டும். இப்ப அதே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மசாலா உண்டு. இப்ப ஒருத்தர் வந்து ஆத்துக்குள்ள மூங்குறாரு, ஆத்துக்குள்ள பாயிறாரு, உதவுடைய நீயத்தோட ஆத்துக்குள்ள அப்படி பாஞ்சிட்டு எழும்பி வந்தார். இவர உதவு கூடிடும், இவர் ஒன்றும் செய்யலை, வேற முகத்தை கையால போட்டு கழுவும் இல்லை. கழுவுறது என்றால் கழுவுப்படுதல், கழுவுப்படுதல் அதை நாங்கள் விளையும் கொள்வேன். முகத்தம் கையெல்லாம் கழுவுங்க, கழுவுங்கன்னு வந்திருக்குது. இந்த கழுவுதல்ன்றதை கொண்டு அர்த்தம் வந்து கழுவுப்படுதல். ஒருத்தர் கையால் ஒன்றும் செய்யலை, ஒருத்தர் சவருக்கு முகத்தை பிடிக்கிறார், அவர் கையால் தொடவே இல்லை முகத்தை, சவருக்கு முகத்தை பிடிக்கிறார், முகம் கழுவுப்படுது. தண்ணி கொட்டுது, அவர் முகம் கழுவுப்படுது. கையை பிடிக்கிறார், கை கழுவுப்படுது. தலையை அப்படி பிடிக்கிறார், தலையை மசு சேர்றதும் அதுதான் முறை சுண்ணத்து. ஆனால் ஒருத்தர் கழுவிட்டார், தலையா பிரச்சனையே இல்லை, என் மசை விட கூடுதலான செயல் அங்கே நடக்குது. காலை அப்படியே செப்பக்கு பிடிச்சிட்டு கழுவிட்டார், நான் கையால் தேய்க்க ஒன்றும் இல்லை, அவரோட உதவு கூடிடும். ஆனால் விஷயம் என்னென்னா, முழுக்க கழுவப்பட வேண்டும், எல்லா இடமும் கழுவப்பட வேண்டிய எல்லாம் கழுவப்பட வேண்டும். அதே மாதிரி ஒருத்தர் ஆத்துக்குள்ளே பாஞ்சார், அவர் பெருந்தொடக்கு இல்லாத சிறு தொடக்குள்ளே வரணும் வச்சு, அவர் ஆத்துக்குள்ளே பாயப்போக்குள்ள நான் உதவு செய்கிறேன், நீங்கள் ஒரு ஆத்துக்குள்ளே பாஞ்சார், ஆத்துக்குள்ளே பெய்த்துக்கொண்டு தண்ணிக்குள்ளே முங்கிக் கொண்டு அவரை முகத்தை தேய்க்கவில்லை, கையை தேய்க்கவில்லை, அப்படி எழுப்பி வந்தார், அவருடைய உதவு கூடிடும். இந்த கழுவுதல் என்ற கொண்டு அர்த்தம் கழுவுப்படுதல். அப்போ எப்படியா என்ன ஒரு செயலை கொண்டு, அல்லது மழை பெஞ்சு கொண்டிருக்கிற மலையில் ஒருத்தர் நின்று கொண்டிருக்கிறார், முகம் பூர்த்தியாக கழுவுப்படுது, கை பூர்த்தியாக கழுவுப்படுது, தலை மசு கழுவுப்படுது, தலையில் ஒரு பகுதி கழுவுப்படுது, காலும் கழுவுப்படுது. இவரோட உது கூடிது, இவர உது கூடிது. அடுத்து இன்ஷால்லா உதுவுடைய சுன்னத்துகளுக்கு இன்ஷால்லா அடுத்தடுத்த பாடங்களில் பார்ப்போம். வாக்குதாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.